அப்படி விளங்கிக்கலாமா? அந்த மாதிரி ஓடினா அவர் முடிஞ்சு போய் இங்கேருந்து ஓடி 1000 கிலோமீட்டர் ஓடி போயிடுவார். இப்போ இந்த பயணம் சரியாக 77.5 கிலோமீட்டர் தாண்டினாதான் அவர் நோன்பு விடணுமானா? கிடையாது. அவ்வளவு தூரம் போகிறேங்கிற எண்ணத்தில் தன் ஊரை விட்டு வெளியாயிட்டாலே போதும், அடுத்த நோன்பு அவரை வைக்க தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ குரான் நேரடியாக அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் சஃபரில் சென்றால் நீங்கள் நோன்பை விட்டுட்டு பின்னாடி கணக்கு வச்சு நோன்பு வச்சுருங்கன்னு சொல்லி. பயணிகளுக்கு தொழுகையில் பாதிய, அப்போ என்ன என்ன அர்த்தம்? 4.5 தொழுகைய 2.5. அப்போ பாருங்க, அல்லாஹு தாலா அதாவது பயணிக்கு தொழுகையில் பாதியை தளர்த்தி விட்டான், அதே போல் நோன்பை தளர்த்தி விட்டான். அப்போ தொழுகையை அப்பப்போ தொழுதுறணும், நோன்பை முற்றிலுமாக தளர்த்திட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அவர் பயணத்தில் இருக்கும்போது நோன்பு வைக்க வேணாம், பின்னாடி வச்சிடணும். அதே போல் நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தளர்த்தி விட்டான். யார் யாருக்கு? கர்ப்பிணி பெண்ணுக்கும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சும்மா பக்கத்து பக்கத்தில் போகிறதுக்கெல்லாம் வந்து நோன்பை விட்டுடலாமா? அப்புறம் விளையாட்டாக போயிடும். இப்போ பயணத்தில் நோன்பு வைப்பது, இந்த பயணத்தில் நோன்பு வைப்பதையும் இந்த நோயுடைய காலத்தில் நோன்பு வைப்பதை போல மூன்று வகையாக பிரித்து அறிஞர்கள் சொல்கிறாங்க. பயணத்தில் நோன்பு வைப்பது, எந்த பயணத்தில் நம்ம வந்து நோன்பை விடலாம், பயணம் எப்படிப்பட்ட பயணம். இப்போ நோயை பற்றி சொல்லும்போது சொன்னோமா இல்லையா? நோயை பற்றி சொல்லும்போது மூணு விஷயம் சொன்னோம். என்னென்ன சொன்னோம்? ஒன்று, அந்த நோயினால் எந்த சிரமமும் இருக்காது நோன்பு வைக்கும் பொழுது, அதனால் ஒரு டேஞ்சர் ஒரு ஆபத்து வந்துடாதுன்னு சொன்னோம். அப்போ என்ன நோன்பு வைக்கணும்? இரண்டாவது, சிரமம் இருக்கும் ஆனால் ஆபத்து இருக்காது. புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? நோன்பை விடுறது நல்லதுன்னு சொன்னோம். மூன்றாவது, சிரமமும் இருக்கும் ஆபத்தும் இருக்கும், அப்போ நோன்பு விடுறது கட்டாயம்னு சொன்னோம். அதே போல தான் இந்த பயணத்திலையும், எந்த பயணத்தில் இவருக்கு அறவே சிரமமே இல்லை, பிரச்சனையே கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு சாதாரணமான பயணமாக இருந்தால் அப்போ வந்து அவர் வந்து நோன்பை விடுறதுக்கு வந்து பொதுவான அனுமதி இருக்கு. புரியுதுங்களா? நோய் மாதிரி கிடையாது, இவருக்கு வந்து அதாவது நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு. இப்போ இந்த 77 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் பயணம் போறாருன்னு சொன்னா, இப்போ இந்த பயணத்தில் அவருக்கு எந்த சிரமமும் இல்லைனாலும் கூட, எந்த சிரமமும் அவருக்கு இல்லை என்றாலும் கூட நோன்பை அவர் விட நினைத்தால் விடலாம், நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது. புரியுதா? இப்போ பாருங்க, இரண்டாவது வகை என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும், அந்த பயணத்தில் சிரமம் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அவர் விரும்பினார்னா நோன்பும் வைக்கலாம், விரும்பினார்னா நோன்பையும் விடலாம், ஆனால் நோன்பை விடுறது நல்லது. ஒரு பயணத்தில் அவருக்கு எந்த சிரமமுமே கிடையாது, அப்போ நோன்பை விடுறது இவருக்கு ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்டது. புரியுதா? இன்னொன்று, நோன்பு வைப்பதால் அவருக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது அந்த சிரமத்தை இவர் கொஞ்சம் தாங்கி கொண்டு நோன்பு வைக்கவும் செய்யலாம், நோன்பை விடவும் செய்யலாம், ஆனால் நோன்பை விடுவது இவருக்கு சிறந்ததாக இருக்கும், நோன்பு விடுவது சிறந்ததாக இருக்கும். மூன்றாவது, நோன்பு வைத்தால் அந்த பயணத்தில் அவருக்கு பிரச்சனை ஆகிடும், அப்போ நோன்பை விடுவது கட்டாயமாயிடும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஒன்று சொல்லுங்கள், ஜாயிஸ். இரண்டாவது, முஸ்தஹப். மூன்றாவது, வாஜிப். நோன்பை விடுவது ஜாயிஸ், நோன்பை விடுவது எந்த பயணத்தில், எந்த பயணத்தில் சிரமமே இல்லையோ. புரியுதா? அப்போ வந்து நீ விட்டுக்கிறதா விட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு ஜாயிஸ் தான், நீ பின்னாடி வைக்கிறதா இருந்தால் வச்சுக்க. புரியுதா? எந்த பயணத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்குமோ அப்போ மார்க்கம் வந்து நீ விரும்பினா நோன்பு வை, விரும்பினா நோன்பு விடு, ஆனால் நோன்பு விடுறது என்ன அல்லாஹ் கொடுத்த சலுகை பயன்படுத்திக்க. இல்லை நான் நோன்பு தான் வைக்க போறேங்கிறியா, சரி வை, மார்க்கம் உன்னை தப்புன்னு சொல்லாது. புரியுதா? கண்டிக்காது. மூன்றாவது, அந்த பயணத்தில் நீ நோன்பு வைத்தால் பிரச்சனைக்கு ஆளாகி விடுவாய், அல்லது உன்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை. இப்ப நீ வலுக்கட்டாயமா நோன்பு வைப்பேங்கிற, மயக்கடிச்சு கீழே விழுந்துடுற, நீ அல்லாத மயக்கத்தில் இருப்ப, உன்னை தூக்கிட்டு போறது யாரு? பயணத்தில் உள்ள மற்றவர்கள். அவங்களுக்கு அவங்க சாமான தூக்கிட்டு பயணம் செய்யறதே சிரமமா இருக்கும், இதுல உன்னவரை தூக்கிட்டு போக முடியுமா? அப்ப உனக்கு சிரமம் அல்லது உன்னால பலருக்கு சிரமமா இருக்கும். அப்ப நோன்பு விடுறது கட்டாயமா போயிடும். அப்ப ஒன்று, பயணத்தில் நோன்பை விடுவது ஜாயிஸா இருக்கும். ஒன்று, பயணத்தில் நோன்பை விடுவது ஜாயிஸ். இரண்டாவது, பயணத்தில் நோன்பை விடுவது சுன்னத்தா இருக்கும். மூன்றாவது, பயணத்தில் நோன்பை விடுவது கட்டாயமா இருக்கும், வாஜிபாயிடும். அப்ப எந்த பயணத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லையோ அந்த பயணத்தில் நீங்க நோன்பை விடுவது உங்களுக்கு ஜாயிஸ். எந்த பயணத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்குதோ அங்க உங்களுக்கு நோன்பை விடுறது முஸ்தஹப், நோன்பை விடுறது சுன்னத். இல்லை நீங்க வைக்கிறீங்க, சரி வைங்க. புரியுதா? எந்த பயணத்தில் நோன்பினால் உங்களுக்கு ஆபத்து வரும் அல்லது பிரச்சனை வரும், ரொம்ப பெரிய கஷ்டம் வந்து விடும் என்று இருக்கிறதோ அந்த பயணத்தில் நோன்பை விடுவது கட்டாயமாயிடும், நோன்பை வைப்பது ஹராமாயிடும். புரியுதா? அதனுடைய ஆதாரங்களோட அப்படியே படிங்க, ஆதாரங்கள்லாம் ரொம்ப லேசாக தான் இருக்குது, புரியும். இப்போ சுருக்கமாக என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. புரியுதா? 8 வருஷமும் 6 மாதமும் முடித்தப்ப அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது போர் தொடுத்து போகிறாங்க. போர் தொடுத்து போகும்பொழுது 10,000 முஸ்லீம் வீரர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. பாருங்க, பயணத்தில் போகிறாங்க, ஜிஹாதில் போகிறாங்க. அப்போ யார் நோன்பு வச்சிருக்கிறா? ரசூல்லாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. என்ன புரியுது இந்த இடத்துல இருந்து? எங்கே நமக்கு சிரமம் இல்லைன்னு இருக்குதோ அது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுக்கிட்டே போயிட்டாங்க. நோன்பு வைக்கிறது ஜாயிஸாக இருந்ததுனால, புரியுதா? நோன்பை விடுவது ஜாயிஸ் தான், அதனால் கட்டாயம் இல்லை. புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நோன்பு விடுறது ஜாயிஸாக இருந்துச்சு. ஏன்னா பயணத்தில் சிரமம் இல்லாமல் இருந்ததுனால, பயணத்தில் எந்த விதமான டிஃபிகல்ட்டி பிரச்சனை இல்லைங்கிறதுனால நோன்பு விடுறது ஜாயிஸ் தான். ஜாயிஸ் செய்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, சிறப்பை செய்கிறது தான் நல்லது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கண்டினியூ தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க, சஹாபாக்களும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கதீதுங்கிற இடத்துக்கு போன உடனே அதுக்கப்புறம் பயணம் சிரமமாக போகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வான்ஸாக நோன்பு விட்டுட்டாங்க. புரியுதா? பாருங்க, பகலில் நோன்பு வச்சுருந்தாங்க, ஆனால் அப்போ நோன்பு சிரமமாக போயிடுச்சு. அப்போ நான் நோன்பு முறிக்கிறேன், இதில் வந்து தப்பு கிடையாது. புரியுதா? அதை வெளிப்படுத்துறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை தெரிகிற மாதிரி தண்ணி எடுத்து காட்டி, பாருங்க நோன்பு வச்சுட்டு வந்தோம், இனிமேல் நோன்பு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது, கஷ்டமாகிட்டு இருக்கு, இப்போ நோன்பு விடுறதா நல்லதுன்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டி குடிச்சிட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம் இங்கே? நோன்பை விடுவது முஸ்தஹப். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நோன்பை விடுவது தான் சிறந்ததாக இருந்ததுனால எல்லா சஹாபாக்களும் நோன்பு விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரமத்தை எடுக்கக்கூடியவங்க இபாதத்தில், அவங்கள மாதிரி நம்ம எடுக்க முடியாது. அதே போல் ஒரு சில சஹாபாக்கள் இருந்தாங்க, ரொம்ப முஜாஹதா, நஃப்ஸோட ரொம்ப போராடக்கூடியவங்க. இப்போ அபுதர்தாவை சொன்னோம், அதே போல் அப்துல்லா இப்னு ரவாஹா என்ற இந்த சஹாபி. இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அன்றைக்கு நோன்பு வச்சுருந்தாங்க, வேற இன்க்ளூடிங் அங்கே அபூபக்கரும் உமரும் கூட இருந்தார், அவங்க கூட நோன்பு வைக்காமல் இருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம் இங்கேருந்து விளங்குது? விடுறது சிறந்தது, சாதாரண மக்களுக்கு விடுறது சிறந்தது. இல்லை கஷ்டத்தை தாங்க முடியும்னு இருக்குதுன்னா அது வேற விஷயம். புரியுதா? இப்போ பாருங்க, இந்த ஹதீஸுக்கும் இந்த பாடத்தில் முதல்ல படித்த ஹதீஸுக்கும் பாருங்க, முதல்ல படித்த ஹதீஸில் ரசூலுல்லாவும் நோன்பு வைத்தார்கள், வந்த சஹாபாக்கள் எல்லாரும் நோன்பு வச்சாங்கன்னு இருக்கு. புரியுதா? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? நோன்பு விடுறது ஜாயிஸ்னு இருந்துச்சு, அதனால தான் எல்லாரும் நோன்பு வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸில் என்ன தெரியுது? சில பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில பேர் நோன்பு வைக்காமல் இருந்தாங்கன்னு விளங்குது, தெளிவாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நோன்பை விடுறதுக்கு சலுகை அதிகமாக இருந்ததுனால தான் பாதி பேர் நோன்பு விட்டுட்டாங்க, இல்லை சமாளித்து வச்சிட முடியும்னு தைரியம் உள்ளவங்க மட்டும் நோன்பு வச்சாங்கன்னு தெரியுது. புரியுது? ஹதீஸினுடைய வார்த்தைகள்லேருந்து புரியுது உங்களுக்கு, விளங்குதா? சரி. அப்போ இங்கே பாருங்க, 3 ஸ்டெப்பாக இருக்குது பாருங்க. நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்கிறது, நோன்பை விட்டுருங்கன்னு சொல்கிறது, நோன்பு வச்சா தப்புன்னு எச்சரிக்கிறது. வார்த்தை புரியுதாம்மா? ஏன்னா ஃபிக்குடைய பாடத்தில் என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு, ஒரு ஒரு வாக்கியத்துக்கும் உள்ளார நுணுக்கம் இருக்கு. நோன்பை விடுங்க அப்படின்னு ரசூல் சொல்றாங்க, சொல்றாங்க. அப்புறமா நோன்ப கட்டாயமாக விட்டுருக்காங்கிறாங்க, அப்புறமா நோன்பு வச்சிங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், கஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நோன்பால் பிரச்சனை ஏற்படும் என்று இருந்தால் அப்போ கண்டிப்பாக நோன்பு விடுறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஆர்வம் விட்டாங்க, நோன்பை விட சொல்லி கட்டளையும் போட்டாங்க, நோன்பு வைப்பதை எச்சரித்தும் விட்டார்கள். இப்போ பாருங்கள், மக்காவை வெற்றி கொள்வதற்கு தான் முதல் ஹதீஸ்லையும் படித்தோம். ஆனால் சாதாரண மதினாலேருந்து மக்கா 450 கிலோமீட்டர் வந்துக்கிட்டே இருந்தாங்க, பிரச்சனையே இல்லை. புரியுதா? அதாவது தேவையானது நேரத்தில் நடக்கிறாங்க, எப்போ ஓய்வு எடுக்கணுமோ ஓய்வு எடுத்துக்கிறாங்க, எதிரிகள் யாரும் தாக்குவாங்கங்கிற பயமும் கிடையாது. அப்போ கதீதுங்கிற இடத்துக்கு வந்த உடனே அங்கே கொஞ்சம் நெருக்கமாயிடுறாங்க, பயணம் ரொம்ப நாள் பயணம், களைப்பாக இருக்குது, இப்போ நோம்பு விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? சஹாபாக்களையும் விட சொன்னாங்க, ஆனால் கட்டாயப்படுத்தலை, கண்டிப்பாக நோம்பு விட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனால் மர்ரு லஹ்ரான் என்பது மக்காலிருந்து சில மைல்கள் தூரத்தில் இருக்குது, அநேகமாக அதிகப்படியாக ஒரு 12-15 கிலோமீட்டர் தூரத்தில் மர்ரு லஹ்ரான் என்ற அந்த இடம் இருக்குது. அங்கே தங்கிட்டாங்க, வந்து தங்கிட்டு அடுத்த நாள் போர் ஆரம்பமாக போகுது. அப்போ அடுத்த நாள் போர் ஆரம்பமாகும் பொழுது இவங்க நோன்பு வைத்து கொண்டிருந்தா, இப்போ அந்த காலத்தில் கத்தி சண்டை போட்டாங்க, வால் சண்டை, ஈட்டி சண்டை, குதிரையில் போகணும், ஒட்டகத்தில் போகணும், எவ்வளோ நேரம் நிற்கணும், வெயில் நேரம் வேறு. அப்போ இந்த சூழ்நிலையில் ரமதானுடைய மாதம், வெயில் நேரம், அப்போ அவங்க போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது ஏற்கனவே களைப்பு அதிகமாகும். அப்போ அதிலும் தண்ணி குடிக்காமல் இருந்தாங்கன்னா, உணவு சாப்பிடாமல் இருந்தார்கள் என்றால் இன்னும் களைப்பு அதிகமாகும். நம்முடைய நோக்கம் இந்த இடத்துல எதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம், ஜிஹாதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ அந்த நோக்கத்துக்கு இந்த இபாதத்து இடையூறாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா ஜிஹாதில் வெற்றி பெறுவது என்பது இஸ்லாமிய நோக்கங்களில் ஒரு முக்கியமான நோக்கம். அப்போ அந்த நோக்கத்துக்கு பிரச்சனையாக போயிடும் என்று இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாருங்கள், நாளைக்கு நம்ம வந்து எதிரிகளை சந்திக்க போகிறோம், நீங்கள் நோன்பை விடுறது தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், நோன்பை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. மீறி சில பேர் நோன்பு வச்சுட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் இப்படி செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் தப்பு செஞ்சிட்டீங்க, கண்டிப்பாக நோன்பை விட்டுருங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்து நோன்பை முறிக்க வச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில விஷயங்களில் எக்ஸப்ஷன். நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, சலுகைக்காக வேண்டியும் நம்ம மேலே இறக்கப்பட்டோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கூடுதலாக ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களாக, சிரமப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க, அது அவங்களுக்கு தகுதியானது. புரியுதா? அதனால் அந்த செயலில் நம்ம பின்பற்றலாமா, பின்பற்றக்கூடாது? இப்போ பாருங்கள், எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் இல்லையோ அங்கே ரசூல்லாவுடைய செயல்கள்லையும் நம்ம ரசூல்லாவை பின்பற்றுவோம். எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லும் செயலும் இருக்குதோ அங்கே முதல்ல சொல்லுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க நோன்பு வச்சுருந்தாங்க. இப்போ அதை பார்த்து விட்டு நானும் நோன்பு வைப்பேன்னு சொல்லி சில சஹாபாக்கள் வச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தாங்க, நோன்பு விடுங்கன்னாங்க. புரியுதா? அதுக்கு பிறகு இன்னும் நெருக்கமாக வந்த உடனே சஹாபாக்கள்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, யார சொல்லா, நீங்கள் நோன்பு வைக்கிறத பார்த்துட்டு மக்களும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் நோன்பு விட சொன்னீங்க, ஆனால் சில பேர் நோன்பு விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வைக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே கடைசியாக எந்த இடத்துக்கு வந்த உடனே நோன்பை கண்டிப்பாக விட்டே ஆக வேண்டும் என்று வந்துடுச்சோ அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தானும் நோன்பு விட்டுட்டாங்க, இனி யாரும் நோன்பை வைக்கக்கூடாதுன்னு கட்டளையும் போட்டாங்க. ஜாயிஸாக இருந்தால் எல்லாரும் நோன்பு வச்சுருப்பாங்க, நோன்பை விடுறது சுன்னத்து. அப்போ கொஞ்சோண்டு லேசான சிரமம் இருக்குது, அதனால் சலுகையை பயன்படுத்தி ரொம்ப பேரும் நோன்பை விட்டுட்டாங்க. பரவாயில்லை, நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி நோன்பை வைத்து கொண்டும் இருந்தார்கள். இந்த நோன்பில்லாதவரை, அது ஒரு வார்த்தையை சேர்த்துருங்க, பிரிஞ்சிருக்கு பாருங்க, அதாவது நோன்பு வைக்காதவரின்னு வேணால் மாற்றிருங்க, அந்த டில் மாதிரி தப்பாக புரிஞ்சிடும், அந்த வரையை வந்து ஒன்று சேர்த்துருங்க அல்லது வார்த்தையவே மாற்றிக்குங்க. எங்களில் நோன்பாளிகளும் இருப்பார்கள், நோன்பில்லாதவர்களும் இருப்பார்கள், நோன்பு வைக்காதவரை நோன்பாளி குறை சொல்ல மாட்டார். அப்படி மாத்திருங்க, நோன்பு வைக்காதவரை நோன்பாளி குறை சொல்ல மாட்டார், நோன்பாளியை நோன்பில்லாதவரும் குறை சொல்ல மாட்டார். புரியுதா? எனக்கு பலவீனமாக இருக்குன்னு நான் நோன்பு விட்டுருங்கிறாங்க, நல்லது தான், நோன்பு விட்டுருங்கன்றோம். எனக்கு உடல் வலிமை இருக்குதுன்னு நான் நோன்பு வைப்பேங்கிறாரு, வைங்க, நல்லது தான். புரியுதுங்களா? ரெண்டுமே நல்லது தான். என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு நிழல் தரப்பட்டுருக்குச்சுன்னு சொன்னால் அது வார்த்தைக்கு அர்த்தம், அவரை கொண்டு போய் ஒரு மரத்தில் போய் படுக்க வச்சுருக்கிறாங்க, படுக்க வச்சு எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, புரியுதா? பாருங்க இப்ப பிரச்சனை, நோன்பு வச்சிட்டாரு, தாக்கு பிடிச்சலன்னு வச்சாரு, ஆனா மயக்கத்துல முடியல, படுத்துட்டாரு. அப்ப இந்த மாதிரி கஷ்டமான பயணமா இருந்தா நோன்பை விடுவது கட்டாயமா? அப்படி நீங்க எந்த நன்மையை நினைச்சு ஆதரவு வச்சு நோன்பு வைக்கிறீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. இப்ப கடைசியா பாருங்க அந்த வார்த்தை அரபியில பாருங்க அல்லது தமிழ்ல கூட பாருங்க. நீங்கள் பயணத்தில் நோன்பு வைப்பது நன்மைகளில் உள்ளதல்ல. இன்னஹு லைஸ மினல் பிர்ரி அன் தஸூமு ஃபி ஸஃபர். ஒரு வார்த்தை, பயணத்தில் நீங்கள் நோன்பு வைப்பது நன்மையான காரியத்தை சேராது. இரண்டாவது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சலுகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வஅலைக்கும் பிருக்ஸத்தில்லாஹில்லதி ரஹ்ஸதக்கும். சலுகையை நீங்க எடுத்துக்குங்கன்னு கட்டளையா சொல்றாங்க. அடுத்து மூன்றாவது, ஃபக்பலூஹா, அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையா சொல்லிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கட்டளைக்கு ஆப்போசிட் என்ன? ஹராம். வாஜிபுக்கு ஆப்போசிட்டு ஹராம். அப்ப நோன்பை விடுங்கள் என்று கட்டளை போட்டதுக்கு பிறகு நோன்பை வைப்பது ஹராம் ஆயிடும். படிங்க, அவ்வளவுதான். அந்த முன்னாடி பாடத்துல நம்ம சொன்னோமா இல்லையா, மூன்று, ஒன்னு ஜாயிசு, இன்னொன்னு தஹீர் முஸ்தஹபு, இதுக்கும் ஓகே அதுவும் ஓகே, மூன்றாவது விடுங்கன்னு சொல்லிட்டு அதுதான் திரும்ப இன்னொரு வாக்கியமா படிக்கிறாங்க. அப்ப நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆபத்துன்னு சொன்னா அப்ப நீங்க உங்களையே அழிச்சுக்கிறீங்க. அதுக்கு அல்லாஹ் கட்டளை கொடுக்கல, அதை தடுத்துருக்கிறான். புரிஞ்சுச்சா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சதுக்கு பிறகும் சில பேரு பரவாயில்லங்க சமாளிச்சிடலாம் சமாளிச்சிடலாம்னு சொல்லி வலுக்கட்டாயத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொன்னாங்க? உலாய்கல் உசாத்து, அரபியில பாருங்க, அல் உசாத் ஆசி, பாவம் செய்தவர்கள்னு சொல்றாங்க. புரியுதா? கொஞ்சம் சிரமம்தான், ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? பெரிய ஒரு களைப்பு கிடையாது, பெரிய ஒரு மயக்கம் வந்துடும் அல்லது வந்து பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிடுவோம் அந்த மாதிரி கிடையாது. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு டயர்ட், ஒரு அசதி இருக்கும். ஆனால் ரெகுலராக இப்போ உதாரணத்துக்கு இப்போ பஸ்ஸு பயணம், அதே போல் வந்து ரயில் பயணம், அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வைக்கிறது நல்லது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த காலேஜ் படிப்புங்கிறது அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இருக்கும்ல, சரியா? அதனால வந்து அவங்களால ஓரளவுக்கு முடியும், அல்லது அங்கேயே வந்து போற இடத்துலயே அவங்க இஃப்தார் வரைக்கும் தங்கிடலாம், இஃப்தாருக்கு பிறகு திரும்ப அவங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி செய்யறது நல்லது. பாருங்க அந்த சஹாபி ரொம்ப நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தார். சில சஹாபாக்கெல்லாம் எப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க, பெருநாளை தவிர நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? நம்ம ஆளுங்களுக்கு ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கிறதே பெரிய கராமத்தா இருக்கு. என்னம்மா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு வாழ்நாள் ஃபுல்லாக நோன்பு வச்சுட்டே தான் இருந்தாங்க. பெருநாட்களை தவிர மற்ற நாள்கள் எல்லா நாள்களையும் நோன்பு தான். அப்போ அவர் என்ன கேட்குறாரு? யா ரசூல்லா, நான் பயணத்தில் நோன்பு வைக்கணுமான்னு வந்து கேட்குறாரு. எப்போதுமே ஊர் உள்ளூரில் இருக்கும்போது ரொம்ப நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ பயணத்தினால எனக்கு நோன்பு மிஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. யார் ரசூலுல்லா, அஸூமு ஃபி ஸஃபர் அப்படின்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ விரும்புனா நோன்பு வைங்க, விரும்புனா விட்டுருங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுமே உங்களுக்கு சலுகை தான், விட்டாலும் நல்லது வச்சாலும் நல்லது. புரியுதுங்களா? தாக்கத்து இருக்கிறதுனால புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் படிக்கிறத பார்த்து என்னமோ அழிப்பா படுத்து எழுத்துக்குட்டி படித்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சு படித்தா தான் கேட்குறவங்களுக்கு புரியும். புரியுதா? அப்போ வந்து என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவங்க அந்த சஹாபியுடைய கேள்விக்கு, இந்த பாருங்க, இது வந்து அல்லாஹ் கொடுத்த ஒரு சாய்ஸ், ஒரு எஸ்க்யூஸ், ஒரு சலுகை. எடுத்துக்கிட்டாலும் நல்லது, இல்லை நீங்கள் வைக்க விரும்புகிறீங்களா அதுவும் நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இது எது வரைக்கும்? நோன்பால் பிரச்சனை ஏற்படாது என்ற சூழ்நிலை வரைக்கும் தான். அப்படி ஏற்படும் என்ற பயம் வந்து விட்டால் நோன்பை விட்டுறது கட்டாயம். இந்த மாதிரி நிலைகளில் பொதுவான மக்களாகிய நமக்கு பொறுத்த வரைக்கும் நோன்பை விட்டுறது தான் சொன்னது. புரியுதா? இப்போ ரெகுலராக ஒருத்தர் பயணத்தில் சாரி உள்ளூரில் இருக்கும்போது நோன்பு வச்சே பழக்கப்பட்டவர், நல்ல உடல் வலிமை இருக்கு, நோன்பு வச்சு அவருக்கு நல்ல ட்ரைனிங் இருக்குது, அவரை பொறுத்த வரைக்கும் வேற விஷயம். நம்மளை மாதிரி சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் சும்மாவே மூணு பிளேட்டு சாகர சாப்பிட்டுவிட்டேன் அசருக்கு மயக்கடிச்சு விழுகிற கேஸாக இருக்குது இல்லையா? சில பேரை பாருங்களேன் அசர் நேரத்தில், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், பள்ளியாசில் வந்தால் பாவம் எல்லாம் பேஷண்ட்டு கொண்டாந்து போட்டு வச்சுருக்க மாதிரி எல்லாம் ஆடு கிடக்கும். அப்படியே பார்த்தா பரிதாபமாக இருக்கும். பாவண்டா ஏதோ சோமாலியாவில் பஞ்சத்தில் சகர் இல்லாமல் நோம்பு வச்சவங்க மாதிரி புரியுதா? கடைசியில் அப்படியே இருப்பாங்க, நல்லா தூக்கிட்டு இருப்பாங்க. மகரிபுக்கு முக்கால் மணி நேரம் ஆகிட்டா போதும், எந்திரிப்பானவங்க. எந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்க தெரியுமா? இருக்கிற கடையில் எல்லா கடையிலையும் போய் என்னென்ன விற்கிதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்துடும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். புரியுதா? இந்த பள்ளிவாசல் நடக்கிற கூத்தை பார்க்கணுமே, இப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் வேறு அந்த பக்கம் பார்ப்பான். என்ன அங்கே வந்து இவன் போண்டா சமோசா வடன்னு வச்சுருப்பான், அங்கே பார்த்துருப்பான். அவன் ஒரு மெதுவடை கொண்டு வந்திருப்பான். ஐயோ நம்ம மெதுவடை வாங்கலையே எல்லாமே, அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியலையே என்ன அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் பார்ப்பார், என்னடா இதே பார்த்துட்டு இருக்கான், போயிட்டு போகிறான், நோம்பு வச்சிருக்கிறான், நோம்பாளி என்ன வயிற்று ஒழிச்சிருப்பது நமக்குன்னு சொல்லிட்டு இந்தாண்டு விட்டு ரெண்டு வடையை தூக்கி கொடுத்துருவார். அப்புறம் இதில் வேற கொற்றா சண்டை, நோம்பில் கொற்றானா தெரியுமா, கஞ்சி சண்டை. என்ன போனவொடனே மூணு கொற்றா தூக்கிட்டு வந்து வச்சுப்பான், மூணு கொற்றா சமோசம் எல்லாத்தையும் வச்சுருப்பான். கடைசியில் எல்லாத்தையும் குடித்தோடனே ரெண்டு கொற்றாவை குடிக்கவும் முடியாது, அப்படியே இருக்கும். கடைசியில் அப்படியே விட்டு போயிடுவான். பக்கத்தில் ஒருத்தர் கடைசி நேரத்தில் வந்திருப்பார், நோம்பு திறக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்திருப்பார். பாவம், அவர் யாராவது நம்மளை சேர்த்துப்பாங்களா, சாப்பிட கொடுக்க மாட்டாங்களான்னு தேடிக்கிட்டே இருப்பார். கண்டுக்கவே மாட்டோம், அப்படியே பார்க்காத மாதிரி, அப்படியே பிசாமல் அவளியா மாதிரி, அப்படியே ரொம்ப தக்குவாவோடு அப்படியே திரும்பி இருப்பான். வந்துட்டாரு, மூணு கொற்றா இருக்குது, ஒரு கொற்றாவை தூக்கி கொடுப்போமே சாப்பிடுப்பான்னு செய்யவே மாட்டானுங்க. தமிழ்நாட்டுக்காரனுவ பிச்சைக்காரனு தமிழ்நாட்டுக்காரனு என்னம்மா என்னம்மா நான் என்ன சொல்ல தப்பா சொல்றேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. தமிழ்நாட்டுக்காரனையும் பிடிக்காது, இந்தியாக்காரனையும் பிடிக்காது. அவானம்சு ரொம்ப கூட, அவானம்சு ரொம்ப கூட. நான் வந்து நொந்து நூலாகிட்டேன், அதனால தமிழ்நாட்டுக்காரனு நோம்பு தொடர்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன். என்ன செய்வானுவ, அவன் குற்றா வச்சுக்கிட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டு அவன் கூட்டாளி அப்படியே சுற்றிப்பானோ. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா கண்டுக்கவே மாட்டானுமா. அவர் பாவம் கடைசியில் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு எவனுமே கூட மாட்டானுவன். நேராக போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போய் பள்ளியாசில் உட்காந்துப்பார். இதே அவன் கூட்டாளி யாரும் வந்துட்டுமே, ஏ வா 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 தின்னு 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 திரிப்பான். என்னடா நீனு முஸ்லீமா நீனு, நோம்பு நீ எதுக்கு வச்ச, நீ நோம்பே வச்சிருக்க வேண்டியதே இல்லை. சகோதரத்துவத்தை உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் என்ன நோம்பு வச்ச, புரியுதா இல்லையா? இதே இது நான் இருந்து வெளிநாட்டு சொல்கிறேன், மலாய்க்காரங்க இருக்காங்க, மலாய்க்காரங்க தெரியுமா, சுபஹானல்லாஹ் எவ்வளவு நல்ல மக்கள் தெரியுமா. வெளியூருக்காரன் உள்ளூருக்காரன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன்னா பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் கலந்து உட்காருவாங்க. எப்போ உட்காருவாங்க, கரெக்டாக நோம்பு திறக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும், அப்போ தான் மைக்கில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பள்ளிவாசலில் உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. செஞ்சிட அவர் சொன்ன உடனே எல்லாரும் பள்ளிக்குள்ளாரிலிருந்து எந்திரிச்சு வெளியே வருவாங்க. முட்டிக்க மாட்டாங்க, தள்ளிக்க மாட்டாங்க, பாய மாட்டாங்க, ஓட மாட்டாங்க, வரிசையாக வருவாங்க. கூட பக்கத்தில் யார் இருக்காரு பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு தட்டுக்கு நாலு பேர் மணி வரிசையாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சத்தம், ஒரு டென்ஷன், நாலு பேர் உட்காந்துருப்பாங்க, நாலு பேர் சொல்லணும். கடைசி நேரத்தில் வந்துட்டாங்க, யார் வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, தான் சாப்பாடு இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு கொடுப்பாங்க, இவர் விலகிப்பார் அவருக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு முகப்பத்தாக இருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டுக்காரன் இருக்கான்னு கச்சடா பக்கீர்ஸாக தான் அல்லா எதுக்கு இவன் மேலே முசீபத்தை எழுதியிருக்கான், இவன் நீ எதுக்கு தகுந்த மாதிரி. முதல்ல வந்தவனையே கொற்றாவை அள்ளிப்பான், என் கூட்டாளி வர்றான், என் ஃப்ரெண்டு வர்றான், என் மாமா வர்றான், என் மச்சான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுப்பான். கடைசியில் எவனுமே வரமாட்டான், அப்படியே விட்டு போயிடும். எவ்வளோ ஹராம் இது, புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது விளங்குதா? ரொம்ப நொந்து நூலாக இருக்கேன் நான். இவனு பள்ளிக்கே போகிறது கிடையாது, நான் எல்லாம் பிச்சைக்காரனும் மிஸ்கின்கள் தான், பக்கீருங்க தான். நீயத்தே கிடையாது, பணக்காரனாக இருப்பான் ஆனால் கல்பு பக்கீராக இருக்கும், ஏழையாக இருக்கும். புரியுதா? யாசை எடுக்கிற பிச்சைக்காரனை விட மோசமானவனுமா தமிழ்நாட்டில் உள்ள பணக்காரனும். யாசை எடுக்கிற பாருங்க பக்கீர், அவன் கூட ஒருத்தனுக்கு இல்லைன்னா கொடுத்து சாப்பிடுவான், கொடுக்க மாட்டான். புரியுதா? சார் உங்களை மாதிரி அவுளியாக்கள் இருப்பாங்க, அவங்க வேற விஷயம். பொதுவான பள்ளியில் உள்ள மக்களை சொல்கிறேன், அந்த மாதிரி ஹவானப்ஸே கூடாது. உனக்கு எவ்வளவு தேவையோ எடு, கடைசியில் மிச்சம் இருக்குதா போகும்போது சாப்பிட்டு போ, போனவனையே தூக்கி அள்ளி வச்சுக்க வேண்டியது, அடுத்து வர்றவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறது. புரியுதா? தப்பு. அதனால் நீங்கள் தாராளுதால் நோம்பு திறந்து பாருங்கள். இதுக்குன்னே நாங்கள் வந்து சட்டமாக வச்சுருக்குறோம் எல்லாமே. புரியுதா? எல்லாம் தர்த்தீப் புரியுதுங்களா? கடைசியில் வர்றவங்களை கவனிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் தர்த்தீப் வச்சு கிளீனாக அல்ஹம்துலில்லாஹ் புரியுதுங்களா. மக்களுக்கு வந்து பழக்கணும் புரியுதா. இவன் முத்தவள்ளி என்ன செய்வான் தெரியுமா, அவன் பெரிய அயோக்கியனாக இருப்பான் அந்த ஊரில். அவன் என்ன செய்வான், முதல்ல 20 கோடி ஊற்றி அவன் பள்ளிவாசுக்குள்ளார வச்சுப்பான், அவன் தனியாக விஐபியாக மேலே. என்ன அவன் விஐபி நோம்பு, எல்லோரும் ஒரே இடத்துல உட்காருங்க, ஒரே இடத்துல சாப்பிடுங்க புரிஞ்சா, அது என்ன விஐபி அது இதுன்னு சொல்லிட்டு. சில பள்ளிவாசலுக்கு நோம்பு திறக்கிற இடத்துல போனால் இது என்னடா நடக்குதுன்னே தெரியாது, ரொம்ப விகாரமாக இருக்கும். பார்த்தா இவனுக்கு நோன்பு வச்சதே இப்படி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து திங்கிறதுக்கு தான் போல இருக்கு. நோன்பு வச்சது எதுக்குங்க, தக்குவா வரும்னு சொல்லிட்டு. அவனுக்கு செய்கிறதை பார்த்தா நோன்பு வச்சது எதுக்கு, எல்லாம் திங்கிறதுக்கு புரியுதா. நல்லா பாதுகாக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய மாணவர்கிட்ட ஒருத்தர் நோன்பு வச்சாலும் அவரையும் திட்டாத, நோன்பு விட்டாலும் அவரையும் திட்டாத, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா. அதை திரும்ப இப்போ சொல்கிறாங்க. அப்போ நோன்பை விடுவதற்கு 3 காரணங்களை நம்ம வந்து பேசணும். 1 நோயின்னு சொன்னோம், நோயில் 2 நோய், 1 டெம்பரவரி நோய், இன்னொன்று பர்மனெண்ட் நோய். அடுத்து நோன்பை விடுவதற்குரிய 2வது காரணம் பயணம், அந்த பயணத்தில் தான் இவ்வளோ டீட்டெயில் பேசணும். 3வது காரணம், இது பெண்களுக்குள்ள எப்போதும் உள்ள நிர்பந்தம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நோன்பு வைக்கிறதே ஹராம் தான், என்னால் முடியும் சமாளிச்சுப்பேன் அப்படி செய்யக்கூடாது. நோன்பு வைக்கிறதே இவங்களுக்கு அந்த தகுதியே அவங்க இழந்துடுறாங்க. அது ஹாலி மினல் லம்ராதுன்னு சொன்ன பாருங்க, முதல்ல தடைகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். நோன்புக்குரிய ஷரத்துகளில் நம்ம சொல்லும் பொழுது கடைசி ஷரத்து என்ன, அந்த தடைகளை விட்டு நீங்கியவராக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டுமே அந்த தடைகளில் வந்துடும் புரியுதுங்களா. நோன்பு இவங்க அணுகவே முடியாது. அப்போ எந்த ஒரு அறிஞருமே இந்த ரெண்டு பிரச்சனைகள் உள்ள பெண்கள் நோன்பு வைக்கலாம், அவங்க வந்து நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது ஒரு சலுகைக்காக தான் சொல்லப்பட்டது, ஹராமுங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல என்ற கருத்தை எந்த அறிஞரும் சொல்லலை புரியுதுங்களா. அதனால் கண்டிப்பாக விட்டுடணும். சரி, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் பாருங்கள். இப்போ அதாவது இது வந்து சலுகையாக கொடுக்கப்பட்டுச்சா அல்லது கட்டாயமாக இந்த கொடுக்கப்பட்டுச்சா என்று சொல்லும் பொழுது இது கட்டாயமாக கொடுக்கப்பட்டுச்சு, நீங்கள் விட்டே ஆகணும்னு சொல்லி. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தினுடைய கடைசி காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்திலையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீவிரவாத போக்கு உருவானுச்சு. தீவிரவாத போக்கு என்றால் என்ன அர்த்தம், அல்லாஹ்வும் ரசூலும் சலுகை கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஒரு காரியத்தை இபாதத்தாக இருந்து இந்த இபாதத்தை நீங்கள் விடலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சில பேர் தீவிரவாத போக்குக்கு நோயாளி ஆனாங்க. தீவிரவாத போக்குன்னா என்ன, நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாடத்துடைய ஆரம்பத்தில் சொன்னேன், செய்யவும் அல்லாஹ் தான் சொல்கிறான், விடவும் அல்லாஹ் தான் சொல்கிறான். அல்லாஹ் முதல்ல செய்ய சொன்னதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் விட சொல்லும்போது கூட நான் விட மாட்டேன்னு சொன்னால் அதுதான் தீவிரவாத போக்கு. நோன்பு ரமதான் மாதத்தில் அல்லாஹ் தான் கடமையாகுனா, அந்த அல்லாஹ் தான் இந்த சுச்சுவேஷனில் நீ நோன்பை விட்டுருன்னு சொல்கிறான், இல்லை நான் நோன்பை வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சா அதுதான் தீவிரவாத போக்கு புரியுதா. இந்த சில கூட்டத்தார்கள் அதுதான் நம்ம வந்து ஹவாரிஜின்னு சொல்லுவோம், ஹார்ஜியாக்கள் அப்படின்னு சொல்லி இந்த வழிகட்ட கூட்டத்தார்களை பற்றி பேசும்போது பின்னாடி சொல்லுவோம். அந்த ஹார்ஜியாக்கள்ங்கிற கூட்டம் எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மார்க்கத்தில் அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வச்சுப்பாங்க, நாங்கள் வந்து அல்லாவை அப்படி நெருங்கிருவோமாக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே ரொம்ப சிரமப்படுத்திப்பாங்க. ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்க, இபாதத்து ஒரே நோன்பு ஒரே திக்ரு, சின்ன சின்ன தவறை கூட பெரிய தவறாக நினச்சிக்கிட்டு அவன் காஃபிரா போயிட்டான்னு கழுத்தை விட்டுருவாங்க. அவங்கள்ட்ட நம்ம மாட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை என்றைக்கே கதையை முடிச்சிருப்பானுவோ. அந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம மாட்டியிருந்தோம்னா என்றைக்கே கதையை முடிச்சு அனுப்பியிருப்பானோ நம்மளை கபருக்கு. நல்லா பாதுகாத்தான் புரியுதா. அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக, எந்த அளவுக்குனா சஹாபாக்களை பார்த்தே காஃபிர்னு சொல்லிட்டானு. யாரை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து நீங்கள் சரியில்லை நீங்களாம் காஃபிராக போயிட்டீங்கன்னானு. சஹாபாக்கள் தீனை விளங்கி பின்பற்றினாங்க, இவனுவை விளங்காமல் முட்டாள்தனமாக பின்பற்றிக்கிட்டு விளங்கி பின்பற்றவங்கள காஃபிர்னு சொல்லிட்டான். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள சில பேர் எல்லாம் வந்து நோன்பை வந்து 5 நேரத்தில் விடக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து சலுகையாக தான் கொடுத்துருப்பான். தொழுகை எவ்வளோ பெரிய இபாதத்து, எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது அந்த தொழுகைக்கு. ஒரு ஒரு தொழுகைக்கும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு அதனால எல்லாரும் நோம்பு வைங்கன்ட்டானோ. யாரு பண்ணுவ, ஜாயிருங்க மடையணுவ புரியுதா, விளங்குச்சுங்களா இல்லையா. அப்போதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணா அன்னையே என்ன செய்யறது, இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் தொழுகணுமா தொழுகையை விட்டுடலாமா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு டென்ஷன் ஆகிட்டாங்க, நீ என்ன அந்த கூட்டத்தை சேர்ந்தவனான்னு கேட்குறாங்க, நீ யாரு அந்த கூட்டத்திலேருந்து வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு, ரசூல்லா காலத்தில் எங்களுக்கு ஹயது வரும், நாங்கள் தொழுகையை விட்டுருவோம், திரும்ப ஒரு காலம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தொழுகும்படி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதாவது தெளிவாக அந்த பெண்ணுக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது அந்த நேரத்திலையும் தொழுகும்படி சொல்ல மாட்டாங்க, அந்த அதாவது சுத்தமானதுக்கு பிறகு அந்த தொழுகையை மீட்டி தொழுங்கணும் சொல்ல மாட்டாங்க. அந்த கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, லூசு கூட்டம், அந்த நேரத்திலையும் தொழுகும் இல்லைன்னா சுத்தமானதுக்கு பிறகு தொழுகையை கதா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை அதாவது தொழுகையை செய்ய மாட்டோம், அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் தொழுகையை தொழுகவே மாட்டோம், அல்லது சுத்தமானதுக்கு பிறகு அந்த தொழுகையை கதா செய்யவும் மாட்டோம். அடுத்தபடிங்க, அப்போ என்ன அர்த்தம், இப்போ ஹயது வந்துட்டா அவங்க தொழ மாட்டாங்க நோன்பு வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன அர்த்தம், வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? இப்போ ஒரு பெண்ணு நோன்பு வச்சுட்டாங்க, மத்தியான நேரத்தில் வந்துருச்சு, அல்லது அசர் நேரத்தில், அல்லது இஃப்தாருக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாலும் சரி, இப்போ இஃப்தார் உதாரணத்துக்கு 6:22 6:20 அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான், நோம்பு போயிடும், திரும்ப அந்த நோம்பு அவங்க கதா செய்யணும், அது நிஃபாஸாக இருந்தாலும் சரி ஹயதாக இருந்தாலும் சரி தொடரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு லொஹர் நேரத்தில் சுத்தமாயிட்டாங்க, அப்போ தொழுகையை தான் அவங்க ஆரம்பிக்கணும், குளிச்சுட்டு நான் அப்படியே காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படியே நோம்பு வச்சுறேன்னு இருக்கலாமா? ஏன், நீயத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க நோம்பு வைப்பதற்கு தகுதி இல்லாதவங்களாக இருந்தாங்க, புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு நான் மத்தியானம் சுத்தமாயிட்டேன், நம்ம நோன்பு அப்படியே வச்சிருவேன் அப்படின்னு நியத்து வைக்கலாமா? ஏன், அந்த நேரத்தில் அவர்கள் நியத்து வைப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். நோன்பாளியை போன்று கட்டுப்பாட்டுடன் இருப்பதுன்னா என்ன அர்த்தம், நான் தான் காலையிலேருந்து நோன்பு வைக்காமல் இருந்தேனே நல்லா அடிப்பேன், செய்யலாமா சாப்பிடலாமா, ரொம்ப பசி மயக்கம் சகரு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு வேணால் திரைமறைவில் சாப்பிட்டுக்கலாம், நல்ல பிரியாணியை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுக்கிட்டு கட்டு கட்டு கட்டுறது, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்ப்பாங்க என்னடா பாடுறா இவனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை கேட்டுக்குங்க, சுத்தமாகிவிட்டால் கண்டிப்பாக அந்த பெண் அந்த நாளில் நோன்பு இருக்க வேண்டும். இப்போ என்ன அர்த்தம், இப்போ உதாரணத்துக்கு வந்து சஹருடைய நேரம் முடியுது, எப்போ சஹருடைய நேரம் முடியுதோ அப்போருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு 4:44 சஹருடைய நேரம் முடியுது, 4:44 நம்ம நியத்து பண்ணிடணும், 4:33 நியத்து பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு பெண்ணு அவங்களுக்கு வந்து 4:44 சுத்தமாயிடுறாங்க, புரியுதா? சரி, நியத்து வச்சிடறாங்க. இப்போ ஹைதிலிருந்து நிஃபாஸிலிருந்து சுத்தமாகும் போது என்ன செய்யணும், அவங்க குளிச்சிருக்கணும், குளிக்கணும். இப்போ 4:43 தான் சுத்தமே ஆகுறாங்க, எப்படி அவங்க குளிக்க முடியும், 4:44 சஹரு முடியுது, நியத்து வைக்கக்கூடிய நேரம் முடியுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க நியத்து வச்சிட வேண்டியது. சஹரு சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, முன்னாடி சாப்பிட்டு போகிறாங்க, நியத்து வச்சிட வேண்டியது. குளிக்கிறது அவங்க ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னாடி எப்போ வேணாலும் குளிச்சுக்கலாம். இப்போ ஃபஜ்ர் வந்து உதாரணத்துக்கு 4:44 வக்து ஆரம்பிக்கிறது, 6 தான் சூரியன் உதயமாகுது, புரியுதா? இப்போ இவங்க இப்போ தான் சாப்பிட்டுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவங்க 5:30 குளிச்சுட்டு தொழுதுக்கிட்டாலும் போதுமானது. அதாவது நியத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் குளித்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, விஷயம் புரியுதா? ஹைதை விட்டு நிஃபாஸை விட்டு சுத்தமாகி இருந்தால் போதுமானது. குளிப்பு எதற்கு கடமை, தொழுகைக்காக கடமை. தொழுகைக்கு தகுதியாக ஆகுவதற்கு அந்த பெண்ணு ஹைதை விட்டும் நிஃபாஸை விட்டு நீங்கியும் இருக்க வேண்டும், குளித்தும் இருக்க வேண்டும், அப்போதான் தொழுகையை நெருங்க முடியும். நோன்புக்கு ஹைது நிஃபாஸை விட்டு நீங்கிவிட்டாலே போதுமானது, குளித்து முடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது சம்பந்தமாக ஹதீஸுகளை பின்னாடி நம்ம பார்ப்போம், வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க நோன்புடைய இரவுகளில் மனைவிகளோட சேர்வது அனுமதிக்கப்பட்டிருச்சு, நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க சேர்ந்துருப்பாங்க, அப்போ சேர்ந்துருந்தால் ஜுனுபா இருப்பாங்க, பெருந்தொடக்கு உள்ளவர்களாக இருப்பாங்க, குளிப்பு கடமையாக இருந்திருக்கும். சஹருடைய நேரம் வந்துடும், ரசூல் சல்லா அலிஸ்லாம் எந்திரிச்சு சஹரு சாப்பிடுவாங்க, ஃபஜ்ருக்கு பாங்கும் சொல்லிடுவார், யாரு பிலால் பாங்கும் சொல்லியிருப்பார். அப்போ குளிப்பு கடமையான நிலையில் இருந்தாங்க, ஆனால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை வச்சுட்டாங்க, நோம்புடைய நியத்தை. அதுக்கு பிறகு தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போவாங்க. அதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு, குளித்தல் என்பது தொழுகைக்காக உள்ள செயலே தவிர நோன்புடைய நியத்துக்காக உள்ள செயல் அல்ல. குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் கூட நம்ம நோன்பு நமக்கு நேரம் வந்துருச்சுன்னா நோன்புடைய நீயத்தை நம்ம வைத்து விட வேண்டும். படிங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆயிஷா ரதி எல்லாம் ஒன்று இருக்கு, ராத்திரியில் தூங்கும் பொழுது கனவுனால குளிப்பு கடமையாகிறது. அப்படி இல்லாமல் மனைவிமார்களோட சேர்ந்ததுனால குளிப்பு கடமையாக இருக்கும். அப்போ ஏன்னா கனவுல தானாக பார்த்துட்டு குளிப்பு கடமையாகுது என்பது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதல்ல, இது வந்து அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டது. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிக்காமலேயே நோன்பு வச்சுட்டு தொழுகைக்கு முன்னாடி குளிச்சுப்பாங்க, புரியுதா? அது தப்பு கிடையாதுங்கிறத விளக்குறாங்க. அப்போ குளிக்க நம்ம இன்னும் குளிக்கலையே, அதனால அன்னைக்கு நோன்பு விட்டுருப்பாங்களா? அஸ்தக்ஃபிர்ல்லா, அப்படி செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ பாருங்க, நம்ம வந்து நோன்பை விடுவதற்குரிய காரணம்னு பேசும்போது முதல்ல நோயை சொன்னோம். நோயில் ஒன்று டெம்பரவரி நோய், இன்னொன்று பர்மனன்ட் நோய், அடுத்தது இரண்டாவது பயணம் செய்கிறது, மூன்றாவது பெண்களுக்கு உண்டான நிர்பந்தம், நான்காவது பாலூட்டக்கூடியது அல்லது பெண்கள் வந்து கர்ப்பம் தரித்திருப்பது. புரியுதுங்களா? இப்போ அது சம்பந்தமாக தான் இந்த ஹதீஸ் நம்ம படிச்சு, ஏற்கனவே இந்த ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்தது இருங்க, நான் படிக்கிறேன், இது முடிச்சிடும். அடுத்து பாருங்க, இமாம் ஹசன் ரஹிமஹுல்லா, இமாம் இப்ராஹிம் ரஹிமஹுல்லா கூறுகின்றார்கள், பாலூட்டுகின்ற பெண் கர்ப்பிணி பெண் தங்கள் உயிர் மீதோ அல்லது தங்கள் குழந்தைகள் மீதோ பயந்தால், இப்போ ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கிறாங்க, இவங்க என்னமோ நோன்பு வச்சிடலாம், ஆனால் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு என்ன செய்யணும், பாதிப்பு, அந்த உணவு போய் சக்தி போய் அதுக்கு சரியாக சேரணும், யாரோ பாகன்னு சொன்னாங்க, சரி விடுங்க. அப்போ அதனால அந்த குழந்தைக்கு பிரச்சனை, குழந்தை பலவீனம் ஆகிடும். நோன்பு வச்சு சில பேர் அப்படி தான் வலுக்கட்டாயத்துக்கு நோன்பு வச்சுருப்பாங்க, குழந்தை பிறக்கும் போது பார்த்தா குழந்தை ரொம்ப சோகையாக இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது பால் ஊட்டும் போது நம்ம பால் கொடுக்கறது, பால் சுரக்கணுமா இல்லையா, ஒழுங்காக இவங்க சத்தா சாப்பிட்டா தானே சுரக்கும். அப்படி இவங்க பால் நோன்பு வைக்கிறதுனால பால் சுரக்காது, குழந்தை வந்து பால் இல்லாமல் அவதிப்படும்னு இருந்தால் மார்க்க சொல்லிருச்சு, நீ கண்டிப்பாக நோன்பு விட்டுறணும் சொல்லி. பாருங்க, பாலூட்டுகின்ற பெண் கர்ப்பிணி பெண் தங்கள் உயிர் மீதோ அல்லது தங்கள் குழந்தைகள் மீதோ, யார் மேலே பயந்தாலும் சரி, தங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு பயந்தாலும் சரி, குழந்தைக்கு பிரச்சனை வந்துட்டு பயந்தாலும் சரி, அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும். பிறகு அந்த நோன்புகளை அவர்கள் கதா செய்ய வேண்டும். இந்த செய்தியை இமாம் புகாரி தனது சஹீஹ் நூலில் பதிவு செய்துள்ளார்கள். கர்ப்பிணி பெண் பாலூட்டுகின்ற பெண் இருவருக்கும் நோன்பை வைப்பதில் மூன்று நிலைகள் இருக்கின்றன. இப்போ பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி, நோயில் சொன்ன மாதிரி, பயணத்தில் சொன்ன மாதிரி, ஒன்று, இந்த இருவருக்கும் தங்களை பற்றி மட்டும் பயம் வந்தால் இந்த இருவரின் சட்டமும் ஒரு நோயாளியின் சட்டத்தை போன்றுதான். எந்த அளவுக்கு பயம் வருது, சும்மா சாதாரண பயம்னா வச்சிருங்க, புரியுதா? இல்லை கொஞ்சம் கூடுதல் பயம்னா விடுறது நல்லது, இல்லை ரொம்பவே பயம்னா விட்டுறது கட்டாயம். அதாவது நோன்பு வைப்பதில் அறவே சிரமம் இல்லை என்றால் அவர்கள் நோன்பை விடக்கூடாது, புரியுதுங்களா? சும்மா தலைவலி கால் வலிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்த நோயாளிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், விடக்கூடாது, வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அறவே சிரமம் இல்லை என்றால் அவர்கள் நோன்பை விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து முதல் மாதம் ரெண்டாவது மாதத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது நோன்பு வைக்கிறதுனால, கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைப்பதில் தீங்கு ஏற்படாத அளவிற்கு சிரமம் இருந்தால், இப்போ மூணாவது மாதம் நாலாவது மாதத்தை தாண்டிக்கிட்டு இருக்கு, புரியுதா? இப்போ நோன்பு வச்சா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி வாந்தி வரும், அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. நோன்பு வைப்பது மக்ருஹ், வெறுக்கப்பட்ட செயலாக இருக்கும். நோன்பு வைப்பதால் தாங்க முடியாத சிரமம் இருந்தால், அதே போல கமா போட்டு, நோன்பு வைப்பதால் தீங்கும் ஏற்படும் என்று இருந்தால், இப்போ எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதத்துக்கு போயிட்டாங்க, அடிக்கடி சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், பிரச்சனையாகி போயிடும். அப்படி இருந்தால் இவர்கள் நோன்பு வைப்பது ஹராம், தடுக்கப்பட்ட செயலாக ஆகிவிடும். அவள் நோன்பை விட்டுவிட வேண்டும். விடுபட்ட நோன்புகளை பிறகு கதா செய்ய வேண்டும். இந்த இருவகை பெண்களும் பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தால் அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும். பிறகு விட்ட நோன்புகளை கதா செய்ய வேண்டும். அப்போ முன்னாடி சொன்னது தான் விஷயத்தில் பயந்தாதான் இந்த மூணு கேட்டகரி. பொதுவாகவே புள்ள விஷயத்தில் பயந்தால் புள்ள எங்கே இருக்குது, ஒன்று வயிற்றுக்குள்ளார இருக்குது, இல்லைன்னா வெளியில் இருக்குது, அது சொல்லுமா எனக்கு இந்த அளவுக்கு வலிக்குது அந்த அளவுக்கு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் பொதுவாக பயம் வந்தாலே நோன்பை விட்டுவிட வேண்டும். பிறகு விட்ட நோன்புகளை அவர்கள் கதா செய்ய வேண்டும். இதற்காக இவர்கள் உணவளிக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த நேரத்தில் நோன்பு விட்டுறாங்கல்ல, இப்போ இவங்க கஃபாரா கொடுக்கணுமானா கஃபாரா கொடுக்க வேண்டியதில்லை, கதா செய்தால் மட்டும் போதுமானது. இதுதான் சரியான கூற்றாகும். இரண்டாவது, தங்கள் மீதும் தங்கள் பிள்ளைகள் மீதும் இந்த வகை பெண்களுக்கு பயம் வந்தால் அப்போதும் இவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும். ரெண்டு பேர் மேலேயும் சேர்ந்து பயம் வருது. பிறகு விட்ட நோன்புகளை இவர்கள் கதா செய்ய வேண்டும். அறிஞர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா கூறுகின்றார், இந்த இருவகை பெண்களும் தங்கள் உயிருக்கு பயந்தாலோ அல்லது தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தாலோ அவர்கள் நோன்பை விட்டுவிடலாம். பிறகு அவர்கள் அவற்றை கதா செய்ய வேண்டும். அவர்கள் உணவளிக்க தேவையில்லை. இதுதான் சரியான கூற்றாகும்.
சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.